ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بصيرا وهديرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر له شيئا مع بعض فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله عليه وسلم நிகரில்லாத அன்புடைய எல்லாம் அல்லாஹ்வே அகிலத்தோர் அனைவருக்கும் அறுப்புடையாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அன்பு சஹாபாக்கள் தாபயங்கள் முத்தத்தீங்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் ஹக்கான தாயிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகலாம். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஏதுக்காருடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் அன்பு அறியாது அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு உபதேசம் செய்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து தவிர்த்து ஒரு பேணலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசதி செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து எமக்கு ஒரு சத்தியமான மார்க்கத்தை கற்றுத்தந்து அந்த மார்க்கத்திலே சில அமல்களை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அன்றாடம் 5 நேர தொழுகைகளை நாங்கள் சொல்கிறோம். வருடத்திலே ஒரு மாதம் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். செல்வம் இருந்தால் நாங்கள் ஜக்காத்தையும் கொடுக்கிறோம். இது போன்று அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தவர்களுக்கு இன்னும் ஒரு கடமையாக ஹஜ்ஜையும் கடமையாக்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களை சொல்லவில்லை, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது மனிதத்தா இலைஹி சபீலா, எவர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இது கடமை என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். செல்வத்தை அல்லாஹு தஆலா எவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, சேத ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா எவர்களுக்கு கொடுத்திருக்கிறானோ, செல்லுகின்ற வழியிலே எந்த ஒரு அச்சமும் இல்லை என்ற அடிப்படையிலே வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவார். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது இந்த ஹஜ்ஜுடைய கடமையின் மூலமாக எமக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? கண்ணியமானவர்களே சொல்கிறே, கிருபையுள்ள நாயன் சொல்கிறான் இது செல்வந்தர்களுக்குரிய கடமை என்று. ஆனால் ஹஜ்ஜை செய்துவிட்டு வந்தவரிடத்திலே சரியாக கேட்டு பார்த்தால் அவர் சொல்லுவார் இது ஒரு பிச்சைக்காரன் என்ற தோற்றத்திலே தன்னை ஆக்கிக் கொள்கின்ற அமல் என்று அவர் சொல்லுவார். செல்வந்தராக இருந்தால் அவருடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு சென்று சுகந்தியாக அழகாக சாப்பிட்டு குடித்து அழகாக நிம்மதியாக அந்த காரியத்தை செய்து கொண்டு வர வேண்டும். ஆனால் ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்த வரையிலே அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், அவர் நாட்டையே ஆளுகின்ற நாடாளுமன்ற தலைவராக இருக்கலாம், பெரும் பெரும் பட்டங்கள் பதவிகளை சுமந்தவராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரிதான், இந்த ஹஜ்ஜுடைய அமலுக்குள் இறங்குகின்ற பொழுது அவர் தன்னை ஒரு பிச்சைக்காரராக மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் தன்னை ஒரு பிச்சைக்காரனாக மாற்றித்தான் இந்த அமலை செய்கிறார். திருவேல நாயில் இந்த ஹஜ்ஜுடைய அமலை நமக்கு எப்படி காட்டி தந்திருக்கிறார், இந்த உலகத்தில் எந்த மூளை முடிப்பிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அவன் என்ன செய்ய வேண்டும், இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொள்ள வேண்டும், முதுகிலே ஒரு துண்டை போட்டிக் கொள்ள வேண்டும். இந்த ஆறுவுடன் தான் அந்த காபா என்ற ஆலயத்தை நோக்கி இவன் புறப்பட வேண்டும். ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி செல்லுகின்ற இந்த பிரயாணம் இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு முதுகிலே ஒரு துண்டை போட்டிக் கொண்டு போகின்ற பிரயாணமாக இருக்கிறார். அவசர ஆத்திரத்துக்கு வீட்டிலே குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு சவர்காரம் தேவைப்படுகிறது. இப்பொழுது கலைக்கு செல்ல யாருமே கிடையாது. மனைவி கொள்கிறார், இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அவசரம்தானே முதுகிலே ஒரு துண்டை போர்த்திக் கொண்டு கடைக்கு சென்று சவர்க்காரத்தை வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்றால் அதற்கு யாருமே தயாராக மாட்டார்கள். இந்த கோலத்தில் கடைக்கு செல்வதா, எந்த கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, உடுக்கின்ற உடுப்பை அழகாக கொடுத்துக் கொண்டே போய் நாங்கள் அதனை வாங்கிக் கொண்டு வருவோம் என்று தயாராகுவார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் செல்லுகின்ற இந்த பயணத்திற்கு இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு முதுகிலே ஒரு துண்டை போர்த்தி கொண்டு புறப்பட தயாராகுவதுடைய அர்த்தம் என்ன, என்னுடைய ரொம்ப எப்படி சொன்னானோ அப்படி செய்ய நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய ரொம்ப எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அதனை அவனுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய ரொம்ப என்னை எப்படி அழைக்கிறானோ அப்படி போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்ணியமான சொல்கிறேன், ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்கள் செல்லுகின்றார்கள் தான், ஆனால் அவர்கள் அவர்களுடைய பணத்தினால் செல்லவில்லை, அவர்களுடைய திறமையினால் செல்லவில்லை, அவருடைய பட்டத்தினால் செல்லவில்லை, அவர்களுக்கு அதிகாரத்தினால் செல்லவில்லை. இவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களா, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு எப்படி செல்கின்றார்கள் தெரியுமா, அல்லாஹ் அழைத்த அழைப்புக்கு பதில் கொடுத்துக் கொண்டு செல்கிறார்களே தவிர இவர்களுடைய இஷ்டத்தின் பிரகாரம் செல்லவில்லை. இவர்களுக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அழைப்பு ஒடுக்கப்பட்டதனால் இவர்கள் செல்கின்றார்கள். எந்த வருடத்தில் யார் யாரெல்லாம் போக வேண்டும் என்று அழைப்பு ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக சத்தியமாக சென்றே தீர்வார்கள். எவராலும் தடுக்கவும் முடியாது, எந்த சட்டத்தினாலும் அதனை தடுக்க முடியாது. அல்லாஹ் நாடியவர்கள் அங்கு சென்றே தீர்வார்கள். அல்லாஹ்வின் அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றவர்கள் தான் ஹாஜி. எனவேதான் எஹ்ராமை அணிந்து தன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்கின்றானே இந்த ஹாஜி. கண்மணி முகமதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஹாஜி அவர் செய்கின்ற அந்த ஹஜ்ஜுக்கு கூலி என்ன தெரியுமா, அது ஹஜ்ஜுல் மஹ்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜு அதற்கு கூலி சோனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடித்து விட்டு அவர் வீடு திரும்புகிறாரா, ரஜா கயோ அவரது அன்றைய தினம் தாய் பெற்றெடுத்த குழந்தையைப் போன்று சச்சிதம் பாலகன் எப்படி பாவமற்றவனாக இருப்பானோ அதுபோன்று பாவமற்றவனாக திரும்புகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்ற ஒரு ஹாஜி எஹ்ராமை அணிந்த நிலைமையில் தன்னுடைய வீட்டை விட்டும் வெளிப்படுகிறானா, அவன் வெளிப்படுகின்ற பொழுது முதல் எட்டை எடுத்து வைக்கின்ற பொழுது இவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்று கூறினார்கள். இவ்வளவு பெரிய நீண்ட ஒரு பிரயாணத்தை ரொம்பக்காக செய்ய தயாராகிறான், ரொம்ப சொன்னது போன்று செய்ய தயாராகிறான், தன்னை படித்துக் கொள்கிறான், ரொம்ப சொன்ன ஆடையை உடுத்துக் கொள்கிறான், அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விடுகிறான். இவன் முதலிட்டு எடுத்து வைக்கின்ற பொழுது இவனுடைய பாவங்களை அல்லாஹுக்காக மன்னித்து விடுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்ற இந்த ஹாஜி என்ன செய்கிறார், அவர் போகின்ற பொழுது இடைவெளியில் ஒரு இடம் இருக்கிறது. உலகத்தின் எந்த திசையிலிருந்து வருகின்றவர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த காபாவை சூழல் உலகத்தின் நாலாபுரத்திலும் ஒவ்வொரு இடத்தை நபி அவர்கள் குறித்து காட்டினார்கள். எமது நாட்டிலிருந்து போகின்றவர்கள் எலம்பன் என்ற இடத்தை அவர்கள் தாண்டி செல்ல நேரிடுகிறது. அந்த இடத்திலே தான் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கான நீயத்தை வைக்கிறோம், நான் ஹஜ்ஜு செய்வதற்கு நாடி இருக்கிறேன் நாயனே, அதனை எனக்கு இழவுபடுத்தி என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நவீத்து ஹஜ்ஜல் இல்லாவிட்டு ஆளா பயத்திற்கு ஆலீபத்த கம்பல்காமின்,
நாங்கள் ஹஜ்ஜுக்காக செல்லுகின்ற ஒவ்வொருவரும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்துத்தான் செய்ய வேண்டும். எனவே போகின்ற பொழுது எமது நாட்டிலிருந்து அநேகமாக போகின்றவர்கள் முதலாவது உம்ராவை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஹஜ்ஜை செய்வார்கள். நாங்கள் அந்த இடத்திலே உம்ராவுடைய நீயத்தோடு செல்வோம். அந்த நீயத்தை எப்பொழுது நாங்கள் வைத்து விட்டோமோ அதற்கு பிறகு சொல்லுகின்ற வார்த்தை தான் அழைப்புக்கு வழி கொடுக்கின்ற வார்த்தையாக தெரிகிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லகல் முல்க் லா ஷரீக லக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்துவிட்டேன் என்னுடைய ரப்பே, இதோ உன் அழைப்புக்கு விடை தந்துவிட்டேன். லா ஷரீக லக, உனக்கு இணை என்பது கிடையாது. அல்லாஹு தஆலாவிடத்திலே இவன் சொல்லுகிறான், உன் அழைப்புக்கு இதோ நான் விடை தந்துவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டுதான் சொல்கிறான். எனவே ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களுக்கு ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அழைப்புக்கு விடை கொடுத்தவர்களாகவே அந்த மக்கமா நகரை நோக்கி புறப்படுகின்றார்கள். அங்கு போய் என்ன செய்கின்றார்கள் கண்ணியமானவர்களை சோர்களே, அந்த நியத்து வைக்கின்ற இடத்திலே நியத்தை வைத்ததன் பிறகு எஹ்ராமுடன் இருக்கின்றவர்களுக்கு சில விடயங்களை அல்லாஹ் தடுத்து விடுகிறார். தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டால் அங்கே சில விடயங்கள் செய்ய முடியாது. நினைத்ததை பார்க்க, நினைத்ததை பேச, நினைத்த விவகாரம் உடம்பை அசைக்க முடியாது. இதை போன்று ஹஜ்ஜுக்காக அந்த நியத்தை வைத்தவர் இப்பொழுது உம்ராவுக்காக நியத்தை வைத்தவர் சில காரியங்களை செய்ய முடியாது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. தன் முடிகளை களைய முடியாது, நகங்களை வெட்ட முடியாது, நறுமணம் பூச முடியாது, தேய்த்த ஆடை உடுக்க முடியாது, ஆண்கள் தலையை மூட முடியாது, பெண்கள் முகத்தை மூட முடியாது, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது, கணவன் மனைவியுடைய தொடர்புகளும் அங்கே உறவுகளும் இருக்க முடியாது. மக்கமா நகருக்கு சென்று விட்டால் அந்த அறம் எல்லைக்குள் இருக்கின்ற மரம் செடி கொடிகளை பறிக்கவும் முடியாது, அங்குள்ள எந்த ஒரு பிராணிகளையும் வேட்டையாடவும் முடியாது. இப்படி ஒரு தடை தன்னை கட்டுப்படுத்தி பேணலாக வைத்திருக்க வேண்டும். இதில் எதையாவது இவர் செய்துவிட்டால் ஒரு ஆட்டை குருவாக இருக்க வேண்டும். இப்பொழுது மக்கமா நகருக்கு அவர் செல்கிறார். அங்கே சென்றால் அழைத்து செல்கின்றவர்கள் ஹாஜிகளை அவர்களுடைய ரூம்களிலே பொருட்களை வைத்துவிட்டு காபாவுக்கு அழைத்து செல்வார்கள். ஹரம் ஷரீப் என்று சொல்வது காபாவை சூழ இருக்கின்ற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்குள்ளே மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது சொல்லுவார்கள், பார்வைகளை கீழ்த்தாழ்த்தி கொண்டு வாருங்கள். ஏன் தெரியுமா, காபாவை கண்டவுடனே கேட்கின்ற துஆவுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. எதை கேட்கிறாரோ அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். காபா கொண்டிருக்கின்ற இடம் வந்தபொழுது நிமிர்ந்து பாருங்கள் என்று சொன்னவுடனே எந்த கல் நெஞ்சமும் கலங்காமல் இல்லை, கண்கள் கலங்கி கண்ணீரை வடித்து வடித்து துவா இறங்குவார்கள். கண்ணியவான்களை சோழ்களே, நாலு மூளை சுவரை கொண்ட அந்த கற்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்? அதிலே ஒரு தத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அடியார்கள் என்னை நோக்கி வர வேண்டும், என்னிடத்தில் கெஞ்ச வேண்டும், என்னிடத்தில் துவா இறங்க வேண்டும், என்னிடத்தில் பாவமன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்காக அந்த நாலு மூளை கற்களை கொண்ட அந்த காபாவின் சுற்றுப்புறத்திலே சுமார் 15 இடங்கள் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். ருக்குனே இமானி அங்கே துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அதை அடுத்திருக்கக்கூடிய அதுள்ள கல்லு அதிலே துவா அங்கீகரிக்கப்படுகிறது. தங்க கதவு அந்த இடத்திலும் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த இரண்டுக்கும் அதற்கும் தங்க கதவுக்கும் இடையிலே துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அடுத்த புறத்திலே அங்கே மீசா இருக்கிறது, அதாவது தங்க பீலி அங்கும் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. மகான் இப்ராஹிம் அதற்கு பின்னாலும் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. சபாவுடைய மலையிலும் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. மருவாவிலும் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இடையிலும் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. மினா, அரபா, முஸ்தலிபா, இப்படி 15 இடங்களிலே அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்திருக்கிறார். கண்ணிய வாங்கலே சோழர்களே, அந்த இடம் ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்தை போய் பார்க்கின்ற பொழுதே உள்ளங்களில் ஒரு பெரும் மாற்றம். கிருபை முறக்கும் ஒரு நாயன் அந்த இடத்தின் ரகசியத்தை சொல்கிறார். சொல்லுகிறான், மக்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் இருக்கிறது. நல்லதீ விபக்கத்த முபாரக்கா, பரக்கத்துக்குரிய மக்கமாநகரில் இருக்கிறது. அந்த ஊரை பரக்கத்து நிறைந்த ஊராக அல்லாஹ்வுத்தஆலா சொல்கிறார். வகுமனில் ஆலமி, உலகத்துக்கே இது நேர்வழி காட்டுகிறது, உலகத்துக்கே நேர்வழி காட்டுகிறது. நாங்கள் எல்லோரும் திரும்பி இருக்கிறோமே, காபாவை நோக்கி திரும்பி இருக்கிறோம். முழு உலகமும் அதை நோக்கித்தான் முஸ்லீம்கள் தொடர்ந்தார்கள். முருகனத்துக்குள்ளே வழிகாட்டுகிறது. மகாம் இவராகி இங்கே தெளிவான அச்சாட்சி இருக்கிறது என்றுலா சொல்கிறார். அதுதான் மகாம் இவராகி. மகாம் இவராகி என்றால் என்ன? அந்த பைத்துல்லாவை கட்டுவதற்கு 5000 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கட்ட ஆரம்பித்தார்கள். கட்டுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கற்களை தூக்கி தூக்கி வைக்கின்றார்கள், வைத்து கட்டி கொண்டே போகின்றார்கள். கொஞ்சம் உயரப்பட்ட வேண்டும், ஒரு கல்லை தூக்கி வைத்து அதில் ஏறுகின்றார்கள், ஏறி கல்லை தூக்கி வைக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த கல்லை தூக்கி வைக்க வேண்டுமா? இப்பொழுது இன்னொரு கல்லை வைக்கப் போவதற்கிடையிலேயே அவர்கள் இருக்கின்ற கல்லை அல்லாஹ் உயர்த்தி கொடுக்கிறார். இப்பொழுது அவர்கள் அந்த கல்லில் இருந்து கொண்டு அந்த காபாவை கட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா முழு உலகத்துக்கும் ஒரு அச்சாட்சியாக இருக்கிறார். என் மாளிகையை கட்ட முற்பட்டவர்கள், என் மாளிகைக்காக தியாகம் செய்தவர்கள், அதற்காக கல் சுமந்தவர்களின் பாவங்களை நான் அப்படியே பதிய செய்து உங்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு பாதங்களும் கருங்கல்லில் அழகாக பதிந்து தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப சொல்கிறான், அங்கே ஒரு அச்சாட்சி இருக்கிறது பாருங்கள் சென்று மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பதித்த அந்த இடம் அத்தாட்சிகளைவர்கள் நுழைந்தவர்கள் அபயம் அளிக்கப்பட்டவர்கள். அங்கே அந்த காபாவின் அந்த எல்லைக்குள் நுழைந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அந்த இடத்தை விட்டும் வெளியே வந்த பிறகுதான் அவர்களுக்கு தண்டனை கூட கொடுக்க முடியும். ஒரு குற்றவாளிகள் அதற்குள் நுழைந்து விட்டாரா, அங்கிருந்து தண்டனை கொடுக்க முடியாது. அபயம் அளிக்கப்பட்ட விடமாக அல்லாஹுத்தாலாக்கி வைத்திருக்கிறார். சென்று பார்த்தால் தெரியும், வெளியிலிருந்து போவதற்கும் உள்ளே நுழைந்ததற்கும் உள்ள வித்தியாசத்தை. வெளியில் இருக்கின்ற பொழுது உள்ளத்தின் நிலைமை, உள்ளே நுழைந்து விட்டால் காபாவை காணுகின்ற பொழுது உள்ளத்தின் தன்மை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுத்தாலா நிம்மதியை சந்தோஷத்தை அப்படியே வைத்திருக்கிறார். அதற்குள்ளே சென்றால் குர்ஆன் ஓட ஓட இன்பம், தொட தொட இன்பம், திக்ருகள் செய்ய செய்ய இன்பமாக இருக்கும். வெளியிலே அந்த சுபாவம் இருக்காது. ஏனென்றால் மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நிறைந்த சூழல். அல்லாஹ்வின் ரஹ்மத்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது. 120 ரஹ்மத்துகள் எந்த நேரமும் அந்த காபாவிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்துதான் பங்கு வைக்கப்படுகிறது. காபாவை பார்ப்பவர்களுக்கே 20 ரஹ்மத்துகள் இறங்கிக் கொண்டே இருப்பதாக கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறுமனே ஒரு அமலும் செய்யவில்லை, சோம்பேறித்தனத்தோடு இருந்து கொண்டுதான் காபாவை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா, அவனுக்கு அந்த அளவு நன்மை இருக்கிறது. கண்ணியவான்களே சோழர்களே, அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு இடம் தான் அந்த மக்கமாநகர். அந்த இடத்திலே போயிட்டு செய்கின்ற இந்த ஹஜ் இருக்கிறதே, ஒரு ஆஜியை ஒரு குளம் போட்ட தங்கமாக மாற்றி விடுகிறார். இவர் போய் செய்கின்ற அவர் என்ன, இந்த எலம்பம் என்ற இடத்திலே நியத்தை வைத்தவர் இப்பொழுது அங்கே காபாவை கண்டதும் உளமுருகி துவா செய்துவிட்டு ஹஜரத் கல்லுக்கு நேராக இருந்து அப்படியே நான் தவாவை செய்கிறேன் என்ற நியத்தோடு காபாவை ஏழு தரம் சுற்றி வருகிறார். இப்பொழுது அவர் சுற்றி 7 தரம் சுற்றியதன் பிறகு 2 ரக்காத் தவாவுடைய தொழுகையை தொழுது விடுகிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் பின்னால் வந்தால் தம்சம் தண்ணீர் இருக்கிறது, அதனை தாராளமாக இவர் அருந்துகிறார். அறிந்து விட்டு சஃபாவுடைய மலைக்கு ஏறுகிறார் தொங்கோட்டம் ஓடுவதற்காக. அல்லாஹுக்காக நான் தொங்கோட்டம் ஓடுகிறேன் என்று இவர் ஓடுகிறார். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சென்று மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்து இப்படியாக சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது 1, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது 2, திரும்ப சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு 3, இப்படியாக 7 தரம் போய் 7வது தடவை மர்வாவிலே இவர் அந்த தொங்கோட்டத்தை முடித்ததன் பிறகு தன் முடியை கலைந்து கொள்கிறார். இப்பொழுது இவர் ஒரு உம்ராவை செய்து விட்டார். இவருக்கு ஒரு பெரும் சந்தோஷம், ஓஹோ வந்துவிட்டேன், ஊரிலிருந்து வந்தேன், செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டேன், ஹராமை களைந்து கொள்ளலாம், எனக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்ற சந்தோஷத்தோடு இவர் இப்பொழுது ஆடைகளை உடுத்துக் கொள்கிறார். ஹஜ்ஜுடைய நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார். 7வது நாள் வந்துவிட்டால் மக்காவில் இருந்தால் அங்கிருந்தே அவர் ஹராமை கட்டுகிறார். கட்டிக்கொண்டு மினாவுக்கு செல்கிறார். நபி அவர்கள் 8வது நாள் மினாவுக்கு சென்றார்கள். நெருக்கடியாக ஜனங்கள் கூடின காலமாக இருப்பதனால் இப்பொழுது 7வது இரவிலே சென்று விடுவார்கள். 8வது நாள் அங்கே மினாவில் ஏன் இருக்கின்றார்கள் நபி அவர்கள்? அரபாவுக்கு செல்வதற்கு லேசுக்காக வேண்டி 8வது நாள் அங்கே மினாவுக்கு சென்றார்கள். மினாவிலிருந்து இப்பொழுது அரபாவுடைய மைதானத்துக்கு செல்வார்கள். 30 லட்சம் 40 லட்சம் மக்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும். அரபாவுடைய நாள் 9வது நாள் நுஹருடைய நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலிருந்து மகளிர் வரைக்கும் 7வது கொஞ்ச நேரமாவது அங்கே இருந்தே ஆக வேண்டும். எல்லோரும் சென்றே ஆக வேண்டும். இப்பொழுது அரபாவுக்கு செல்வதல்ல பிரச்சனை, செல்வதற்கு எல்லோருமாக செல்ல வேண்டுமே என்பதுதான் பிரச்சனை. 40 லட்சம் மக்கள் குறுகிய தூரமாக இருந்தாலும் சென்றே ஆக வேண்டும். அந்த செல்வதென்ற பயணம் தான் அற்புதமான பயணம். உலகத்திலே மிக நீண்ட நேரம் எடுக்கும் போவதற்கு. குறுகிய தூரமாக இருந்தாலும் அத்தனை லட்சம் பேரும் போக வேண்டும் அல்லவா? கண்ணியவான்களே, அரபாவுடைய மைதானத்திலே ஒன்பதாவது நாள் கெஞ்சி கதவை அழுது பணிந்து துவாவை செய்துவிட்டு ஆகி என்ன செய்கிறார், மகரிபுடைய அதான் கேட்டதும் மகரிபை அங்கு தொழாமல் மகரிபையும் இஷாவையும் முத்தரிபாவையோ தொழ வேண்டும் என்ற அந்த அமைப்பிலே இவர் முத்தரிபாவை நோக்கி நடந்தோ அல்லது வாகனத்திலோ வருகிறார். கொஞ்ச தூரம் தான் என்றாலும் அரபாவிலிருந்து முத்தரிபாவுக்கு வருவதற்கு மகரிபுக்கு ஆரம்பித்த பிரயாணம் முத்தரிபாவின் எல்லைக்கு வருவதற்கே சுமார் நாலு ஐந்து மனத்தியாரங்கள் இருக்கும். இரவு 12 மணி 1 மணி ஆகிவிடும். நடந்து வந்தாலும் சரி வாகனத்தில் வந்தாலும் சரி லட்சம் மக்கள் அந்த முத்தரிபாவுடைய வெட்ட வழியிலே, வானந்தான் கூரை பூமிதான் தடையாக இருக்கிறதே தவிர வேறெதுவும் கிடையாது. கட்டிலோ பஞ்சவர்ண மெத்தையோ போட்டி படுப்பதற்கு எதுவோ கிடையாது. அங்கே என்ன செய்கின்றார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், ஏன் மந்திரிமார்களாக இருக்கலாம், எத்தனையோ பேர்கள் அவசரத்துக்கு மலஜலத்துடன் செல்வதற்கு கூட 200 பேருக்கு பின்னால் போரிலும் இருக்க வேண்டும் என்றால் இவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹுத்தால அப்படி செய்திருக்கிறார். அந்த வெட்ட வெளியிலே இவர் தூங்குகிறார். தூங்குவதற்கு கிடைத்த இடத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார். வாழைப்பழ தோள்களும் பிஸ்கட் உரைகளும் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குப்பைகளை கையால் கொஞ்சம் அகற்றி விட்டு கார்போட் குண்டொன்றை விரித்து அதிலே படுக்க கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறார். ஓகே எனக்கு இடம் கிடைத்து விட்டது. வீட்டிலே பஞ்சவரணத்தையில் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் தூங்க மாட்டார், கொஞ்சம் காற்று குறைவாக இருந்தாலும் தூங்க மாட்டார். சிலருக்கு அங்கே குளிரூட்டப்பட்ட அறைகளில் தான் தூக்கம் வரும். ஆனால் இங்கு எதுவுமே கிடையாது. அங்கே முத்தரிபாவுடைய மைதானத்திலே தூங்குகின்ற காட்சியை பார்த்தால் அல்லாஹ் அக்பர். 30-40 லட்சம் மக்கள் வெள்ளை புடவைகளை இடுப்பிலே கட்டி முதுகிலே போட்டுக் கொண்ட அந்த துண்டோடுதான் தூங்க வேண்டும். ஆண்கள் தலையை போர்த்தவே முடியாது, பெண்கள் முகத்தை மூடவே முடியாது. அஞ்சு முடியும் வரைக்கும் அந்த மைதானத்திலே அவர்கள் அன்றைய இரவை கழிக்கின்றார்கள். அதுதான் ஒரு ஆச்சரியமான காட்சி. மிகப்பெரிய களைப்போடு கஷ்டத்தோடு அரபாவிலிருந்து நடந்து வருகின்ற ஹாஜியின் நிலைமையை பார்த்தால் மினாவிலே 7வது நாள் கட்டி அந்த ஹிராம் எஹ்ராமுடைய உறுப்பு 7வது 8வது இப்பொழுது 9வது நாள் அடுத்த நாள் 10வது நாள் சுமார் 3 நாட்கள் பூர்த்தியாக அந்த உறுப்போடு இருக்கிறார். இந்த உறுப்புடன் தான் இங்கெல்லாம் சுற்றுகிறார். பொழுது படிந்த மேனியோடு பரத்தை தலையோடு இவர் வருகிறார். பார்க்கின்ற காட்சியை பார்த்தால் அரபாவிலிருந்து வருகின்ற பொழுது இவர்களுக்கு இடையிலே சொகுசாக சாப்பிடுவதற்கு இடங்கள் கிடையாது. அரபாவிலே கிடைத்த தோடல் பழங்கள் ஆப்பிள் பழங்கள் ஏதாவது பிஸ்கட்கள் இதைத்தான் இன்றைய இரவுக்கு சமாளிக்க வேண்டும். வேறு ஏதும் இவர் ருசிகரமாக சாப்பிடுவதற்கெல்லாம் தயார் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது பார்த்தால் ஹாஜிதான், பெரிய பணக்காரர் தான், அவர் காலடியிலே சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டிய ஒரு ஊரிலே இப்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா, எஹ்ராமுடைய குடலைக்குள் ஏதோ சுற்றி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பார்த்தால் அங்கே ஒரு ஆப்பிள் பழமும் தோடல் பழமும் தண்ணீர் போக்கலும் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்ற ஒரு தோற்றமே அங்கே தெரிகிறது. முத்தரிபாவுக்கு வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து அவர் சாப்பிடுவதை பார்த்தால் எமது நாட்டிலே ஒவ்வொரு மூலையிலும் சேகரித்துக் கொண்டு ஒரு பிச்சைக்காரன் சாப்பிடுவது போகும் தோற்றம் தான் தெரிகிறது. அல்லாஹுக்காக இவர் இப்படி வருகிறார். முத்தரிபாவிலே வந்து தூங்குகிறார். காலையில் எழுகிறார். இப்பொழுது கல்லடிப்பதற்காக செல்லுகிறார். மினாவுக்கு வந்து அங்கே பெரிய சுல்தானுக்கு 7 கல்லை எரிந்து விட்டு இப்பொழுது தலைமுடியை வலித்ததன் பிறகு எஹ்ராமில் அரைவாசி பகுதி இவருக்கு ஹலாலாகி வருகிறது. இப்பொழுது தன்னுடைய எஹ்ராமை கலைந்து விட்டு முடிகளை வலித்தவர் குளித்துக் கொண்டு பெருநாளுடைய உடுப்பை உடுத்து பூரணமாக சந்தோஷம் அடைகிறார். ஓஹோ அதிலே இவ்வளவு பெரிய காரியத்தை முடித்து விட்டோமே. பயந்து பயந்து இருந்தார். மினாவுக்கு எப்படி செல்வது, அரபா எப்படி இருக்கும், முத்தரிபா எப்படி இருக்கும், லட்சோபலட்சம் மக்களுக்குள்ளே நான் தவறி போய் விடுவேனோ, எனக்கு நோய் வந்து விடுமோ, எனக்கு கஷ்டம் வந்து விடுமோ, எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்றெல்லாம் பயந்த இவருக்கு ரப்பை நினைத்து ஒரு சந்தோஷம் வருகிறது. கருணையுள்ள எஜமான் எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு அனுகூலம் புரிந்து விட்டானே என்று நன்றியோடு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று திருநாளுடைய உடுப்பை உடுத்துக் கொண்டு தக்பீர் சொல்கிறார். கண்ணியவான்களே சோழர்களே, இந்த மினாவிலேதான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனார் அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து குர்பான் கொடுக்க தயாரானார்களே, இந்த சம்பவம் ஒரு அற்புதமான சம்பவம். இல்லாமல் கேட்பதற்கு ருசியாக இருக்கிறது, ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு எந்த உள்ளமும் தயாராகுமா என்பதுதான் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நாள் தொடர்ந்து கனவு காண்கின்றார்கள். தன் மகனை அறுத்து குர்பான் கொடுத்து வைத்தார்கள். தன் மகனிடத்திலே வந்தார்கள். ஒரு கையிலே கட்டி இருக்கிறது, மறு கையிலே கயிறு இருக்கிறது. தன் 2 ஜெய்பிலும் போட்டுக்கொண்டு தன் மகனை அழைத்துக் கொண்டு மினாவை நோக்கி செல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். அன்பு மகனே, சிறிய மகனே, உன்னை அறுத்து குர்பான் கொடுப்பதற்கு நான் கனவு கண்டேன் மகனே. உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் நபி அவர்களின் கனவு உண்மை, இப்பொழுது குர்பான் கொடுக்கத்தான் கட்டளையாக இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்தார்கள். தன் சின்ன மகனுக்கு சொல்லுகின்றார்கள், என் அன்பு சிறிய மகனே, உன்னை அடுத்து குர்பான் கொடுப்பதற்கு நான் கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த சின்னம் திரு பிஞ்சு சொன்ன வார்த்தை தான் அற்புதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், அப்படி செய்தால் உங்கள் மகனை ஒரு பொறுமைசாலியாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சின்னப்பாளர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய கருத்திலே கையை கல்த்தி கத்தியைக்கு நீங்கள் தடுமாற வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், முழுமையாக நான் கழுத்தை தருகிறேன், என்னை நீங்கள் குர்பான் கொடுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்கின்ற இந்த பணிக்கு நான் ஒத்துழைக்கிறேன், நான் ஓட மாட்டேன், கதற மாட்டேன், பதற மாட்டேன், தடுவாற மாட்டேன். அல்லாஹு அக்பர். இப்பொழுது மினாவை நோக்கி சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அங்கே வளர்த்துகின்றார்கள். வசந்தபூரின் ஜமீன் அங்கே வளர்த்தி தன் மகனை அறுக்க தயாராகின்ற பொழுது அந்த பாடகன் சொல்லுகின்ற வார்த்தை, தகப்பனே என் முகத்தை பார்த்துக் கொண்டு அறுக்க வேண்டாம், தச்சமயம் இரக்கத்தினால் கத்தி உயர்த்தப்பட்டால் குற்றவாளியாக மாறிவிடுவீர்களே, என்னை கொஞ்சம் மறுபக்கம் திருப்பி அருங்கள். இப்பொழுது மகன் திரும்பவும் சொல்கிறார், மகன் தகப்பனே என்னை கட்டிவிட்டு அருங்கள், நான் துடிந்து விட்டால், ரத்தம் சிந்தி விட்டால் அந்த ரத்தத்தை தாய் பார்க்கின்ற பொழுது கதறி விடுவார், எனவே நீங்கள் என்னை கட்டிவிட்டு அருங்கள். தகப்பனார் இப்பொழுது கையில் இருந்த கயிற்றினால் கட்டுகின்றார்கள். பச்சிலன் பாலகரின் கழுத்திலே கடும் கூர்மையான கத்தியை வைக்கின்றார்கள். இப்பொழுது அந்த கத்தி அறுப்பதில்லை, கழுத்திலே எந்த ஒரு வலுவையும் ஏற்படுத்தவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விதமான கோப உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. நான் முழுமையாக குர்பானுக்கு தயாராகிவிட்டேன், நான் அறுப்பதற்கு தயாராகிவிட்டேன், ஏன் இந்த கத்தி அறுப்பதில்லை என்ற ஒரு உணர்விலே அந்த கத்தியை தூக்கி வீசுகின்றார்கள். தூரத்தில் வருகிற கத்தி பேச ஆரம்பிக்கிறது, இப்ராஹிமே என்னோடு கோபப்படுவது என்ன அறுப்பம் இருக்கிறது, என்னை படைத்த நாயன் அறுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது எப்படி அறுப்பேன் என்று சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், கிருபை பிறக்கும் உள்ள நாயனே, இந்த குர்பானுக்கு முழுமையாக நான் தயாராகிவிட்டேன், நான் அறுப்பதற்கு தயாராகிவிட்டேன், எந்த குற்றத்தின் காரணமாக நீ இதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயோ என்று ரப்பிடத்தில் கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா இப்ராஹிம் கத் சத்தக்கல் ருயா, நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிம் என்று சொல்லிவிட்டு அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சுவனுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்புகின்றான். திருமையுள்ள எஜமான் சொல்லுகிறான், இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள், நீங்கள் உங்களுடைய குர்பானை செய்து விட்டீர்கள், ஏற்றுக்கொண்டு விட்டேன். கண்மணி என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூல் அல்லாஹ், இந்த குர்பான் குர்பான் என்று நாங்கள் ஹஜ்ஜுடைய பெருநாளிலே கொடுக்கிறோமே அல்லாஹுடைய ரசூலே, இந்த உலகையா இது என்ன அல்லாஹுடைய ரசூலே என்று கேட்டபொழுது கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக விளக்கமாக சொன்னார்கள், சுன்னத்து அபீகும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்து தான் இது என்று சொன்னார்கள். கண்ணியவான்களை சொல்கிறேன், உங்களுடைய குர்பானி பிராணிகளை நல்ல கொழுத்த பருமனுள்ள அழகான பிராணிகளாக தேர்ந்தெடுங்கள், அது உங்களுக்கு சிராத்திலே பாலத்திலே வாகனமாக அமையும் என்று சொன்னார்கள். எனவே குர்பான் என்பது ஏதோ ஒரு தடி கொடுப்பதல்ல, குர்பான் என்பது ஏதோ மிருகங்களின் மீது ஏதோ நாங்கள் பலாத்காரம் புரிவதல்ல, அது ஒரு அமலாக இருக்கிறது. அவலாக்கியதனால் நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி பிராணியுடைய இறைச்சியோடுமோ ரப்பை சென்றடைவதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தூய்மையை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். எனவே உங்களுடைய அச்சம் இதயச்சம் பக்குவா எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். எனவே நீங்கள் கொடுக்கின்ற குர்பான் அது என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குர்பானி பிராணியை கொண்டு போகின்றீர்களா, நீங்கள் அதனை இழுத்து கொண்டு போகின்ற பொழுது வக்கூதுஹா கௌதன் ஜமீலா, நல்ல முறையிலே அதனை அறுப்பதற்கு கூட்டி செல்லுங்கள், அதனுடைய கால்களை இழுத்துக்கொண்டு அடுத்த கால்களில் நான் கவர்ந்து வரக்கூடிய நிலைமையிலே அந்த ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போக வேண்டாம், அழகான முறையில் அதனை அழைத்து செல்லுங்கள், அதனை நீங்கள் இரண்டு முறை அறுப்பது கொண்டு அறுக்க வேண்டாம். அப்படியானால் நபியர்கள் சொன்னார்கள், கூர்மை இல்லாத கத்தியை கொண்டு அறுத்து சித்திரவதை செய்ய வேண்டாம், கத்தியை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அறுப்பதற்கு அறுக்கின்ற பொழுது ஒன்றுக்கு முன்னால் இன்னொன்றை அறுக்க வேண்டாம். நபியர்கள் அந்த அளவுக்கு அன்பு சொல்லித் தந்தார்கள். ஒருமுறை ஒரு நாயகத்தோடு அங்கே ஒரு ஆட்டை அறுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த ஆட்டை வளர்த்தி வைத்துவிட்டு அதனுடைய தோல் சங்கிலி அப்படி காலை வைத்து மூடி கொண்டிருக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி செய்ய வேண்டாம், குர்பானி பிராணியோடு இலக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியவான்களை சொல்கிற இது ஒரு முன்மாதிரியான ஒரு அமலை தவிர ஏதோ மற்றவர்கள் செய்கின்றது போல ஒரு பலி கொடுக்கின்ற ஒரு காரியம் அல்ல. நாங்கள் அந்த மிருகத்தோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதனை அறுப்பதற்கென்று முடிவு கட்டி விட்டோம், குர்பானுக்கு என்று முடிவு கட்டி விட்டோமா? சாப்பாடு தண்ணீரை அழகாக கொடுக்க வேண்டும், அறுக்கின்ற இடத்துக்கு அழகாக கொண்டு செல்ல வேண்டும், அறுப்பதற்கு முன்னால் கத்தியை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும், குறையில்லாத அந்த அதாவது அந்த மிருகங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அங்கே உத்தரமாக இருக்கலாம், குறை இல்லாது நொண்டி காதறுக்கப்பட்டது, மூக்கறுக்கப்பட்டது, அல்லது அங்கு கொம்பு உடைந்தது, அல்லது வேறு நோய் இருப்பது, இப்படி அதை விட்டுவிட்டு நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெலிந்து ஒழிந்து போயிருக்கக்கூடியதை எடுக்கிறோம், விலை குறைவாக எடுத்து ஏதோ காரியத்தை நிறைவேற்றுவோம், அப்படி எடுக்கக்கூடாது. இருக்கின்ற அளவுக்கு சிறப்பான முறையிலே அந்த குர்பானை கொடுத்துக் கொள்ள வேண்டும். கண்மணி முகமதே முஸ்தபா பலராமன் சொன்னவர்கள், திருநாளுடைய நாளிலே திருநாள் தொழுகையை முடித்து விட்டு வந்தால் முதலாவது அந்த குர்பானுடைய அந்த இறைச்சியிலிருந்துதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். கண்ணியவார்களை சோழர்களே, கண்மணி ரசூல் சிவராமன் அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியை காட்டி தந்தார்கள். இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தத்துவங்களை சொல்வதற்கு இந்த நேரம் போதாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியவான்களை சோழர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த அமல்களை சரியாக புரிந்து முறையாக செய்கின்ற பொழுது அடுத்த மக்களுக்கும் அது ஒரு நேர்வழிக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே திருவேங்கோம் நாயர் தங்கள் மிகுந்த இந்த குட்பாவுடைய நிறத்தில் எங்களை ஒன்று கூட வைத்தானே, அதை அருளைக் கொண்டு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவானாங்க. அவர்களுக்கு பொருத்தமாக வாழ்கின்ற நட்பாக்கியத்தை மக்கள் நன்றி வாக்கி விடுவாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு மன்னிக்கின்ற நல்லவர்கள் கூட்டத்திலே சென்றுவாயாக. வருகின்ற பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட நீயே தோகை செய்வாயாக. அன்றைய தினத்திலே இந்த உதயாவுடைய அமல்களை சிறப்பாக செய்து முடிக்க நீயே உதவி செய்வாயாக. அந்த உதயாவுடைய சிறப்புகளை விளங்கி அழகான முறையிலே கேட்டதை கொண்டு அமல் புரியக்கூடிய நல்லவர்களாக என்னை அருவாயாக. எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாயாக. எம்மை பெற்றோர்கள் பெற்றவர்களை மன்னித்தருவாயாக. புற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சோழர்கள் மன்னித்தருவாயாக. எமது மனை மக்களுக்கும் அபிவிருத்தி கொடுப்பாயாக. பூரா முஸ்லீம்களுக்கும் அமிர்ந்து அளிப்பாயாக. பூரா உலகத்துக்கும் இதாயத்தை நெற்றி பார்த்து வருவாயாக. சகல விதமான நிலைமைகளையும் சீராக்கி தந்துருவாயாக. ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய நட்பாக்கியத்தை நெற்றி பார்த்து வருவாயாக. கேட்க தெரியாதவர்களாக இருந்து கேட்கிறோம் நாயனி, நீ கொடுக்க தெரிந்த குறைவர்களாக இருக்கிறாயால் கண்மணி முகமதே முஸ்தபா சல்லல்லாஹு கேட்ட சகல நலவுகளையும் தருவாயாக. என்று கேள்விகளுக்கு பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து தருவாயாக. எமது துவாக்களை நீ செல்வாயாக.